ஆண்டவருங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். பிரிவு ஒன்று, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிற்று, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயே கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலைவீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனை இருக பற்றி பிடிக்க வேண்டுமானால் நீங்கள் இறுக்கமாக பிடித்திருப்பதை விட்டுவிட்டு வாழ பழகிக்கொள்ளுங்கள். இளம் குருவானவர் ஒருவர் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தன்னுடைய பயிற்சியை முடித்த பின்பு தனக்கென ஒதுக்கப்பட்ட ஒரு பங்கு தளத்திற்கு செல்லுகிறார். முதல் 2 ஆண்டுகள் மிக பிரமாதமாக அவர் தன்னுடைய பணியை மேற்கொள்ளுகிறார். ஆன்மீகம், அறிவு, பொருளாதாரம், சமூகம் என்று சொல்லி பல தளங்களிலே தன்னுடைய பணியை மேற்கொண்டே இருக்கிறார். அதுவரை அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. நாட்கள் உருண்டோடிக்கொண்டே போகின்றன. 3 ஆண்டு தொடக்கத்திலே ஒரு தொய்வு உருவாகிறது. முன்பு காட்டிய அந்த ஆன்மீகத்தின் மீது இருந்த தாகம் குறைகிறது. கடவுள் மீது இருந்த அளப்பரிய ஆசீர்வாதத்தின் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடத்திலிருந்து விலகுகிறது. ஜபமும் தவமும் ஒருத்தலுமாக இருந்தவர் தன்னையே ஓரம் கட்டி கொள்ள ஆரம்பித்தார். அவருக்குள்ளே எழுந்த மாற்றத்தை அவரே உணர்ந்து கொள்ளுகிறார். உடனடியாக கிளம்பி தன்னுடைய பயிற்சி மையத்திற்கு ஓடோடி செல்லுகிறார். அந்த குருமடத்திலே எந்த ஆசிரியர், அதாவது தலைமை துறவி கற்றுக் கொடுத்தாரோ அவரிடத்திலே சென்று சொல்லுகிறார், தந்தையே, என்னால் முடியவில்லை. 2 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணிபுரிந்தேன், ஆனால் இப்பொழுது என்னால் இயலவில்லையே என்று சொல்லி அவருடைய மனக்குமுறலை அங்கே கொட்டி தீர்க்கிறார். உடனே அவர் கேட்கிறார், நீ எவ்வளவு நேரம் ஜபம் செய்கிறாய் என்று. நான் ஆரம்பத்திலே 1 மணி நேரம் செய்தேன், இப்பொழுது 10 நிமிடங்கள் கூட செய்வதில்லை என்றார். உனக்கென கொடுக்கப்பட்ட கட்டளை ஜபங்களை நீ சரிவர வாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவரிடத்தில் வந்த பதில் இல்லை என்பதுதான். மக்களை சந்திப்பதிலே செலவழித்த நேரம் இப்பொழுது எங்கே சென்று விட்டது என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், என்னுடைய ஆடம்பரத்திலும் நண்பர்கள் குழுமத்திலும் மற்றவர்களை சந்திப்பதிலும் அது சரமாரியாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், நீ பிடித்திருந்த கடவுளுடைய கை, நீ இறுக பிடித்திருந்த கடவுளுடைய கை இப்பொழுது உன்னிடத்தில் இல்லை. நீ வேறு எதையோ இறுக பிடித்து கொண்டிருப்பதால் கடவுள் உன்னை விட்டு விலகி இருப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கடவுள் உன்னை விட்டு போகவில்லை, நீதான் கடவுளை விட்டு போய்விட்டாய் என்று சொன்னார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு முதல் வாசகம் நற்செய்தியும் பின் வருகிற ஒவ்வொரு கேள்விகளையும் தொடர்ச்சியாக நம்மிடத்திலே கேட்கிறது. நமக்கு எது தேவை? இறைவனா இவ்வுலகமா? கடவுளா அல்லது கண்முன் நிற்கின்ற மனிதர்களா? ஆண்டவரா அல்லது ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொருட்களா? அல்லது கடவுளை நினைத்து வாழ்வதா? அல்லது கடவுள் எனக்கென கொடுக்கப்பட்ட மக்களையும் படைப்பு பொருட்களையும் நினைத்தே வாழ்வதா? இதுதான் இன்று இறைவன் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் இரண்டு விதமாக பிரித்து பார்க்க ஆசைப்படுகிறேன். நற்செய்தி பகுதியை இவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இயேசு சீடர்களை அழைக்கிறார்? அழைத்த உடனே எதுவும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஆண்டவருடைய கையை அவர்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள். இது முதல் பகுதி. இரண்டாவதாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், நாம் பிடிக்க விரும்புகிற, இறுக்கமாக பற்றி கொள்ள விரும்புகிற இந்த கடவுளுடைய கை எப்பேற்பட்டது. இந்த இரண்டிற்கும் சரியான புரிதல் நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவரை நம்பி வந்த சீடர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக, நாம் பிடிக்க வேண்டிய கரமான இறைவனுடைய கரம் எப்பேற்பட்டது பின்வருமாறு பார்க்கிறோம். தன் மகன் என்று தந்தையால் சான்று பகரப்பட்டவர் இயேசுவினுடைய கரம். அச்சப்பதிவாகவும் சுடர் ஒளியாகவும் இந்த உலகிற்கு வந்தவர், தாங்கி பிடிப்பவராக, தாங்கி கொண்டு நடப்பவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மக்களின் பாவங்களிலிருந்து அவரை விடுவித்து தூய்மை வாழ்வை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். கடவுளுடைய வலப்பக்கத்திலே அமர்ந்து கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் செய்பவராக இருக்கிறார். இறுதியாக எல்லோரையும் விட அவர் மேன்மை மிக்கவராக இருக்கிறார் என்று முதல் வாசகம் சொல்லுகிறது என்றால், அது கடவுளுடைய கரத்தை பற்றி சொல்லுகிறது. அந்த கடவுள் மேன்மை மிக்கவராக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவராக, தூயவராக, எந்நாளும் நம்மை வழிநடத்துபவராக, தடுக்கி விழுகிற பொழுதெல்லாம் தாங்குகிற கடவுளாக இருக்கின்ற பொழுது, அவரை யார் இறுகி பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மீட்பு உண்டு. அவர்கள்தான் உண்மையான அழைத்தலுக்குள்ளே தங்களை கையளிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதை அவ்வளவு எளிதாக பின்பற்றிவிட முடியாது. தொடக்க நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 6 பார்க்கிறோம். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவனவாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள் என்று பார்க்கிறோம். கடவுள் தன்னை வெளிப்படுத்திய பின்பு, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்ன பின்பும் கூட நம்முடைய முதல் பெற்றோர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரத்தை இறுகி பிடிப்பதற்கு பதிலாக சாத்தானின் சூழ்ச்சியிலே, பாம்பின் சூழ்ச்சிக்குள்ளே தங்களை இணைத்து கொண்டதால் அதுதான் எங்களுடைய வாழ்வு என்று இறுக்கப்பட்ட மனநிலையில் அவர்கள் உள்ளே சென்றதால் நீங்கள் கடவுளைப் போல மாறிவிடுவீர்கள் என்கிற அந்த சாத்தானின் சூழ்ச்சிக்குள்ளே தங்களை இறுக்கி கொண்டதால் இறைவனுடைய கரத்தை அவர்களால் பற்றி பிடிக்க முடியாமல் பாவத்திலே விழுகிறார்கள். ஆனால் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, விவிலியத்திலே பல பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே ஆண்டவரை பற்றி பிடித்திருந்தார்கள். அதில் இரண்டு பேரை மட்டும் இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ரூத் என்ற பெண்மணியை பார்க்கிறோம். 4 அதிகாரங்களையும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அந்த ரூத் என்கிற பெண்மணி ஆண்டவருடைய கரத்தை இறுகி பிடித்திருந்தார். அவர் எல்லா நலன்களாலும் நிரப்பப்பட்டவர் கிடையாது. எல்லா விதமான செயல்பாடுகளும் ஒருங்கே அமைந்தவர் கிடையாது. அவரிடத்திலே பின் வருகின்ற எல்லா விதமான சோக துன்ப துயர நினைவுகள் இருந்தது. முதலாவதாக, அவர் கணவனுடைய இறப்பை அனுபவித்து இழப்பிள்ளை வாழ்ந்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அந்நிய நாட்டிற்கு வந்தவராக இருக்கிறார். மூன்றாவதாக, வேற்று தெய்வத்தை வணங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டவராக இருக்கிறார். 4வதாக, விதவை கோலத்திலே அவர் அங்கே சுட்டி காட்டப்படுகிறார். 5வதாக, பிழைக்க வழியில்லாமல் தன்னுடைய மாமியாரோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறுதியாக, மாமியாரினுடைய அறிவுரை கேட்டு அங்கே தனக்கென ஒரு வாழ்வை ஏற்று துயரத்திலே நிற்பவராக, வயிற்றை நிரப்புவதற்கூட வழியில்லாமல் அங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே நாமாக இருந்திருந்தால் கடவுளாவது மண்ணாவது என்று சொல்லி ஆண்டவரை விடுத்துவிட்டு அந்நிய நாட்டிற்கு ஓடோடி சென்றிருப்போம். ஆனால் ரூத்து என்ற பெண்மணி அப்படி செல்லவில்லை. நான் நம்பிய கடவுளுடைய கரத்தை இறுக்கமாக பிடித்து கொள்வேன், ஏனென்றால் இறைவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. இதைத்தான் 2:12 இறை வார்த்தையிலே ரூத்து புத்தகத்திலே இவ்வாறாக பார்க்கிறோம். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கையிலின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை கொடுப்பார் என்று அங்கே ரூத்து பெண்மணியை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஆண்டவருடைய கையை இறுக்கமாக அங்கே பிடித்திருக்கிறார். 2 யோபினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோபு புத்தகம் 9:10 இறை வார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கிறோம். உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுகின்றவர் அவரே என்று ஆண்டவரை பற்றி யோபு சொல்கிறார் என்று சொன்னால், யோபு சாதாரண நிலையில் இந்த வார்த்தையை உச்சரிக்கவில்லை. யோபு என்பவர் பலவாறு துன்பப்பட்டவர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். சொத்தை இழந்து, புதல்வல் புதல்வியரை இழந்து, மனைவியின் ஏச்சு பேச்சுகளை சுமந்து, நண்பர் வட்டாரங்கள் சொன்ன எல்லா விதமான கேலி பேச்சுகளையும் உள்ளுக்குள்ளே இழுத்தவராக, உள்வாங்கி கொண்டவராக, கடவுள்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்தை பற்றி பிடித்தவராக இருக்கிறார். எனவேதான் படைத்தவர்தான் எனக்கு முக்கியம், படைப்பு பொருட்கள் எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லி ஆண்டவரை இறுக பற்றி பிடித்தவராக யோபு நமக்கு முன்பாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 2 உதாரணங்களையும் விடவா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவற்றை கற்றுப்போக போகிறோம். இந்த 2 உதாரணங்களுக்குள்ளுதான் நம்முடைய வாழ்வே இங்கே அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் கடவுள் உங்களையும் என்னையும் முதல் சீடர்களை அழைத்தது போல அழைக்கிறார். காரணம் 3, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற மாபெரும் உண்மையை கடவுள் இன்றைய நாளிலே சொல்லுகிறார். அதை நீங்களும் நானும் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 2 மனிதர்களைப் போல ஆண்டவரை இறுக பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். நாமும் சிலவற்றை இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம், அவற்றை விட்டு விட்டு வெளியே வர வேண்டும். அதைத்தான் இயேசு இன்றைய நாளிலே சொல்லுகிறார். இயேசு அழைத்த இந்த முதல் சீடர்கள் 4 விதமான பொருட்களையும், 4 விதமான சிந்தனைகளையும், 4 விதமான செயல்பாட்டு உறவுகளையும் விட்டு விட்டு வருகிறார்கள். முதலாவதாக வலையை விட்டு விட்டு வருகிறார்கள். 2 தந்தை, 3 கூலி ஆட்கள், 4 படகு. இந்த 4 8 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் மனித சூழல், இதுதான் மனிதன் வாழுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கையின் பின்னணியாக இருக்கிறது. தொழில், பொருளாதாரம், மதிப்பு, மரியாதை, கௌரவம், உறவு, நட்பு என்று இந்த தளத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை தான் இறுக பற்றி பிடிக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். விவிலியம் வாசிக்கிறோம், நவநாளில் பங்கெடுக்கிறோம், ஆராதனையில் இணைகிறோம், ஆண்டவரை தொழுகிறோம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. வழக்கமாக வாடிக்கையாக நிகழ்ந்து விட்டதிலே ஆண்டவர் முழுமையாக நமக்குள்ளே வந்து விட்டார் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நாம் பலவற்றை பிடித்து கொண்டிருக்கிறோம், விட்டுவிட மனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். இறுக பிடித்த ஒரு சிலவற்றிலே இறைவன் இல்லாமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழல் நமக்கு வரக்கூடாது என்றுதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே மிக சிறப்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். யார் அந்த மனிதர்? யோவான் செய்தி 1:14 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த வாக்கு மனிதரானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் பிடித்து பின்பற்றி வருகிறாரோ அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டு இவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி பின்பற்ற முயல்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு மனிதரானவர் எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கிறார். அந்த மனிதரை பின்பற்றுகின்ற மனிதர்கள் ஒருபோதும் எச்சூழலிலும் எப்பொழுதும் எந்த ஒரு கையையும் பற்றி பிடிக்க முடியாது. மாறாக ஆண்டவருடைய கரத்தை மட்டுமே இறுக பற்றி பிடிக்க முடியும். இறையேசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆனால் பல கைகள் நம்மை இறுக்கமாக பிடித்திருக்கிறது. அதிகார கை, போட்டி என்னும் கை, தீமை என்னும் கை, பொறாமை என்னும் கை, பகை என்னும் கை, ஆணவம் என்னும் கை, செருக்கு என்னும் கை, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற கைகள் ஒன்றன் பின் மற்றொன்றாக நம்மை இறுக்கி பிடித்திருப்பதால் ஆண்டவருடைய கையை நாம் விட்டுவிட்டு இருக்கிற மக்களாக இருக்கிறோம். ஆழமாக யோசித்து பாருங்கள். எசையா புத்தகம் 41:10 இறைவார்த்தையிலே கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நீதியின் வலக்கரத்தை பற்றி பிடிப்பவர்கள் யார் தாங்குகிறார்? கடவுள் தாங்குகிறார். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரின் அழைப்பை ஏற்க வந்திருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவரை இறுக பற்றி பிடித்தோம் என்றால் நம்மை இறுக்கமாக பற்றி இருக்கிற எல்லா கைகளும் நம்மை விட்டு விலகும். அப்பொழுது இவ்வாறாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோபு புத்தகம் 22:28 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். ஆமீன்.